நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் தாய்ப்பால் கொடுப்பதனால் குழந்தைக்கும் தாய்க்கும் கிடைக்கும் நன்மைகள் குறித்தும் கூறுகின்றார் மகப்பேறு மருத்துவர் ஆர். ரஜினி அவர்கள்.
சமுதாய வானொலி நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை இருக்கின்ற இந்த தாய்ப்பால் வாரம் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம். அது குறித்து வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வானொலியால் நடத்தப்படுகிறது. இதில் வந்து பங்கேற்று நேயர்களுடன் வந்து உரையாடுவதில் வந்து மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து இப்போ வந்து தாய்ப்பால் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால எந்த அளவுக்கு நன்மைகள் கிடைக்கிறது, எதுக்காக வந்துட்டு அரசாங்கமும் சரி மருத்துவர்களும் சரி தாய்ப்பாலை பற்றி அதிகம் பேசுகிறாங்க, தாய்ப்பால் ஏன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து உங்களோட வந்து உரையாட விரும்புகிறேன். குழந்தைக்கு வந்து ஏன் வந்து தாய்ப்பால் அவசியம், எதற்காக வந்து செயற்கை உணவு வந்து நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து நான் சொல்கிறேன். தாய்ப்பால் அப்படிங்கிறது வந்து மனிதனுடைய முதல் உணவு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறந்தோன்னே தாய்ப்பாலை தான் வந்து அது அமுதம் மாதிரி, அது வாழ்நாள் ஃபுல்லும் அதுக்கு என்னெல்லாம் சாப்பிடுதோ அதுக்கு முன்னோடியான உணவு வந்து தாய்ப்பால் தான். ஸோ தாய்ப்பால் எதுக்காக அவ்வளோ முக்கியம்னா, முதல்ல வந்து அது வந்து இயற்கையானது, இயற்கையாக கிடைக்குது. கடவுள் கொடுத்த தாய் வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு. அதில் எந்த விதமான செயற்கை உணவும் கிடையாது, அதில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் கிடையாது, எந்த விதமான ஒரு ஆடட் இதுவும் கிடையாது. ஸோ அது இயற்கையாக கிடைக்குது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ரெடிமேட், உடனடியாக கிடைக்குது. குழந்தை அழுதோன்னா நீங்கள் போய் அடுப்பில் வந்து பால் எடுத்து சூடு பண்ண வேண்டாம், அதை வந்து கொதிக்க வைக்க வேணாம், அதை ஊட்டி கலக்க வேணாம், எதுவும் பண்ண வேண்டாம். இன்ஸ்டன்ட் குழந்தைக்கு அழுத அடுத்த செகண்டே நீங்கள் எடுத்து வந்து குழந்தைக்கு வந்து பால் வந்து எடுத்து கொடுக்கலாம். சரியான டெம்பரேச்சரில் கிடைக்குது. இப்போ வந்து நம்ம உடல் சூடு, குழந்தைக்கு வந்து எந்த டெம்பரேச்சரில் வந்து கொடுத்தா குழந்தைக்கு நல்லதோ அந்த டெம்பரேச்சரில் தாயினுடைய உடல் சூட்டிலே கிடைக்குது. அப்படிங்கும்போது குழந்தைக்கு வந்து அது வந்து இதமாக இருக்கும். நீங்கள் வந்து இதே செயற்கை முறையில்னா அடுப்பில் வந்து சட்டி வச்சு காய்க்கணும், அதுக்கப்புறம் அதை வந்து ஆற்றணும், அப்புறம் அதை வந்து ஒரு டெம்பரேச்சர் உங்க தொட்டு தொட்டு நீங்கள் பார்க்கணும் இது கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. அந்த மாதிரி எதுவுமே தேவை கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக ரெடிமேடாக சரியான டெம்பரேச்சரில் கிடைக்குது. நாலாவது வந்து இது வந்து எளிதில் ஜீரணிக்கக்கூடியது. நீங்கள் இதுவே செயற்கை உணவு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வரலாம், வயிறு உப்பிக்கலாம், மோஷன் போகாமல் இருக்கலாம், மலச்சிக்கல்கள் வரலாம், நிறைய குழந்தைங்க வயிறு உப்பிட்டு அழுதுகிட்டே இருக்கலாம், பசி வந்து அடிக்கடி வராமல் இருக்கலாம். ஆனால் வந்து தாய்ப்பால் அப்படி கிடையாது, எளிதில் வந்து ஜீரணமாகும். அதில் வந்து தேவையான உணவுப் பொருட்கள் எவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகணுமோ அந்த அளவுக்கு வந்து அதை விகிதம் வந்து சரியான முறையில் கலந்துருக்கங்காட்டி குழந்தைங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வந்து கட்டாயம் வராது. ஸோ நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எடுத்தோடனே குழந்தை அழுதோடனே உடனடியாக கொடுக்கக்கூடிய எல்லா விதமான வசதிகளும் வந்து தாய்ப்பால் இருக்குது. அதுதான் முதல் விஷயம். ரெண்டாவது வந்து உணர்வுபூர்வமானது. நீங்கள் வந்து குழந்தைக்கு வந்துட்டு பால் எடுத்து கொடுக்கும்போது குழந்தை வந்து உங்களோட அட்டாச்சாக இருக்குது, உங்களோட உடம்பு சூட்டையும் உங்கள் கதகதப்பையும் அதுக்கு தெரிஞ்சுக்குது. ஸோ தாய்க்கும் குழந்தைக்கு இடையில வந்து ஒரு நல்ல பாண்ட் வந்து ஏற்படுத்திருக்கு. குழந்தை வந்து பாதுகாப்பு உணர்வை வந்து உணருது. அந்த குழந்தை தாய் பக்கத்தில் இருக்கும்போது அந்த தான் பாதுகாப்பாக இருக்க மாதிரி உணருது. ஸோ உணர்வுபூர்வமாகவும் சரி அறிவியல் ரீதியாகவும் சரி எல்லா விகிதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் வந்து மிகச்சிறந்த உணவு. இதற்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா தாய்மார்களுமே வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. யாருமே வந்து சூழ்நிலையின் காரணமாக தான், குறிப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகிற பெண்கள் தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க. டாக்டர், 3 மாசத்தில் எனக்கு வந்துட்டு முடிஞ்சிருது, நான் லீவ் முடிச்சு நான் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணுவோம், என் குழந்தை ரொம்ப பாவமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு மாற்றுணர்வு கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் யோசிச்சு தான் கொடுக்குறாங்க. நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு, தாய்ப்பால் கொடுக்குறங்கிற எண்ணம் வந்து எல்லா தாய்மார்களும் அதிகரிச்சிருக்கு. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் வந்து நம்ம அது கொடுக்கும்போது உணர்வுபூர்வமாக கொடுக்கும்போது என் குழந்தைக்கு நல்லது நீங்கள் ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து குழந்தைக்கு வந்துட்டு பால் சுரப்பும் வந்து உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம தாய்ப்பால் வந்து எப்போவுமே குழந்தை பிறந்தோம் நம்ம எடுத்து கொடுக்குற விஷயந்தான். பட் நமக்கு தெரியணும் இல்லைங்களா அதில் எந்த மாதிரி எல்லாம் சத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல வந்து ஒரு தவறான கருத்து எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது என்னென்னா, முதல் 3 நாளில் வர சீம்பாலில் ஒரு மஞ்சள் கலர் திரவம் வந்துட்டு மார்பிள்னு சுரக்கும். அந்த திரவம் வந்துட்டு கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேத்துக்கு தெரியாது. என்ன நினைக்கிறாங்கன்னா அது கொடுக்கக்கூடாது எடுத்து விட்டுறணும்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது வந்து முதல் மூன்று நாட்கள் சுருக்கக்கூடிய அந்த திரவத்தின் பெயர் வந்து சீம்பால். எப்படி வந்துட்டு ஆடு மாடுகள் அப்படி கால்நடைகளுக்கு சுருக்குதோ அதே மாதிரி வந்து பாலூட்டிகளுக்கு வர மாதிரி தான் நமக்கும் முதல் மூன்று நாட்கள் வரக்கூடிய சீம்பால் வந்து நிறைய புரதச்சத்துக்கள் இருக்கு. அதில் வந்து நோய்களை எதிர்க்கக்கூடிய நிறைய வந்துட்டு ஆன்டிபாடிஸ் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதில் இருக்கு. வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், நெஞ்சு சளி இந்த மாதிரி வந்துட்டு அதில் இருக்கிற நோய்களுக்குடைய எதிர்ப்பு சக்திகள்லாம் வந்து அந்த சீம்பாலில் இருக்குது. ஸோ சீம்பால் வந்து ரொம்ப சிறந்த உணவு. அது கட்டாயம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தவறாமல் கொடுக்கணும். அதே மாதிரி வந்துட்டு சீம்பாலில் வந்துட்டு நிறைய புரோட்டீன் அமிலங்கள் இருக்குது, டாரின், சிஸ்டின், டிஎச்ஏ அப்படின்னு. இதெல்லாம் குழந்தையோட வந்து மூல வளர்ச்சிக்கு வந்து உதவுது. அதனால் வந்து கட்டாயம் வந்து சீம்பாலை வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் தவிர்க்காமல் வந்து கொடுக்கணும். தெரியாமல் வந்து நீங்கள் கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ சீம்பால் வந்து மிகவும் முக்கியம். அதே மாதிரி அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், குழந்தையோட தேவைக்கு ஏற்ற அளவுக்கு இருக்காது. அதனால் வந்து நம்ம நிறைய பேர் நினச்சிப்போம், கொஞ்சம் தான் வருது டாக்டர், அது வந்து குழந்தைக்கு பத்துமா, அதனால் நான் கொஞ்சம் வேறு ஏதாவது உடனே எல்லாம் நினச்சிக்கிறாங்க. நிறையா சாப்பிட்டா தான் குழந்தைக்கு வயிறு நிறையும் அப்படின்ட்டு வேறு ஏதாவது பொருள் நான் கொடுக்கட்டா, ஏதாவது பவுடர் எழுதித்தாங்களேன், குழந்தை அழுதுகிட்டே இருக்கே அப்படின்லாம் கேட்குறாங்க. அந்த மாதிரி கிடையாது, நீங்கள் வந்து எடுத்தெடுத்து கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மூன்று நாட்கள் வந்து சுரப்பு வந்து கம்மியாக தான் இருக்கும், அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து சுரப்பு வந்து ஜாஸ்தி ஆயிரும். சுரப்புக்கு வந்து முக்கியமான காரணம் என்னென்னா குழந்தையோட சக்கிங் ரிஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சக்கிங்னா உறிஞ்சணும், குழந்தை மார்பை பிடிச்சு அது எந்த அளவுக்கு உறிஞ்சதோ, உரியும் போது தாயினுடைய மூளையில் வந்து அந்த ப்ரோலாக்டின் அப்படிங்கிற அந்த ஹார்மோன் வந்து சுரந்து தாய்ப்பால் வந்து உற்பத்தி வந்து அதிகரிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து என்னென்னா குழந்தை வந்து தாயின் மார்பகத்தை உறிஞ்ச வைக்கணும். எந்த அளவுக்கு சக் பண்ணதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். முதல் மூன்று நாட்கள் கொஞ்சம் கம்மியாகவும் வெறும் சீம்பால் மட்டுமும், மேற்கொண்டு வருகின்ற நாட்களில் வந்து தாய்ப்பாலாகவும் அது வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ தாய்ப்பால் வந்து மிகச்சிறந்த உணவு. அடுத்தது வந்துட்டு தாய்ப்பாலில் வந்துட்டு புரதம், கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட்டு, விட்டமின் போன்ற எல்லா நுண்ணீர் சத்துக்கள், கால்சியம் அப்படிங்கிற தாது உப்புக்கள் அப்படின்னு எல்லாமே வந்துட்டு சரியான விகிதத்தில் ஒரு குழந்தைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதில் இருக்குது. தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதுமா, என் குழந்தை வளர்ந்துருமா, எடையே கூட மாட்டேங்குதே அப்படின்னு சில சந்தேகத்தோட தாய்மால் கேட்குறாங்க. அப்படி கிடையாது, குழந்தைக்கு தேவையான அளவு நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தீங்கன்னா குழந்தையோட எடை வந்து கரெக்டாக வரும், ஒபிசிட்டி வராது. அதாவது நீங்கள் வந்துட்டு பவுடர் கொடுக்கும்போது அதில் நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ குழந்தைங்க என்னென்னா நல்லா குண்டாக கொழு கொழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சளி பிடிச்சோன்னையோ இல்லை ஒரு காய்ச்சல் வந்தனையோ ஒரு வயிற்றுப்போக்கு வந்தனையோ அந்த குழந்தைங்களாம் ரொம்ப சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இதே இது வந்து தாய்ப்பால் குடித்த குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒல்லியாக இருந்தாலும் ஒபிசிட்டி வராது, தேவையற்ற ஒபிசிட்டி வராது. அதனால் குழந்தைங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். இந்த ஒபிசிட்டி வந்துட்டு பிறந்த அந்த குழந்தை பருவத்திலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ வந்து 40% வந்து பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்கள் வந்து ஒபீஸாக இருக்காங்கன்னு வந்து நிறைய ஆய்வுகள் வந்து சொல்லுது. ஸோ சைல்ட்ஹுட்டில் இருக்கிற ஒபீசிட்டி என்ன ஆகுன்னா அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். பின்னாடி வந்து அவங்க பெரியவங்களாகி ஒரு அடல்ட் நிலையானதுக்கு அப்புறமே, அதாவது பெரிய மனுஷங்கள் ஆனதுக்கப்புறமோ 40 வயசுக்கு மேலே வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க என்னாகிறாங்கன்னா சர்க்கரை நோய், ரத்த கொதிப்பு அப்படிங்கிற வந்து மெட்டபாலிக் ப்ராப்ளம் எல்லாமே வந்து அந்த ஒபிசிட்டி வந்து காரணம் ஆகுது. தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து ஒபிசிட்டி பின்னாடி வரக்கு, அதனால வந்து நீங்கள் சர்க்கரை நோயை தவிர்க்கலாம், அதனால வந்துட்டு குழந்தைக்கு வந்துட்டு அந்த பெரிய நாளும்போது ரத்த கொதிப்பு போன்ற நோய்களை வந்து தவிர்க்கலாம். ஸோ அதனால் வந்து குண்டா இல்லையான்னு வருத்தப்பட வேண்டாம். குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா, அடிக்கடி நோய் நொடி இல்லாமல் மருத்துவர் வந்து தேவையில்லாமல் பார்க்காம இருக்குதா, அதுவே வந்துட்டு நல்ல ஒரு குழந்தைக்கு அறிகுறி. ரெண்டாவது வந்து நிறைய பேர் கேட்பாங்க, நான் எவ்வளோ நாள் வந்து தாய்ப்பால் வந்து கொடுக்கணும், இணை உணவு வந்து எப்போ நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைக்கு வந்து போதுமான அளவு தாயிடம் வந்து தாய்ப்பால் கிடைச்சதுன்னா 6 மாதத்துக்கு வந்துட்டு இணை உணவு வந்துட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்தா போதும். பட் குழந்தையோட தேவை அதிகமாக இருந்தாலோ கொஞ்சம் கம்மியாக இருந்தாலோ 4 மாதத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் வந்துட்டு இணை உணவு ஆரம்பிக்கலாம். பட் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் வந்து 6 மந்த்ஸ், நல்ல பிரஸ்ட் ஃபீடிங்னா எக்ஸ்க்ளூசிவாக வந்து நீங்கள் வந்து 6 மாதத்துக்கு கொடுத்துட்டு இணை உணவு வந்துட்டு 6வது மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். அப்போ குழந்தைய பெருசாகிடும், அதுக்கும் தேவைகளும் வந்து ஜாஸ்தி ஆகிடும். ரெண்டாவது வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு அந்த நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரெஷரு, சர்க்கரை அந்த மாதிரி நோய் மட்டும் இல்லாமல் ஆஸ்துமா, அலர்ஜி, வயிற்று அலர்ச்சல் அந்த மாதிரி எல்லா அலர்ஜி சம்மந்தப்பட்ட நோய்கள் கூட வந்து தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக வருதுன்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்கு. இந்த இப்போ இருக்கிற இதில் வந்து நிறைய கெமிக்கல் தான் நம்ம சாப்பிட்றோம், உணவுலையும் சரி நம்மளை சுற்றியும் சரி என்வைரன்மெண்ட் எல்லாமே வந்துட்டு ரொம்ப மோசமாக இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு தாய்ப்பால் நிறையா சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு வந்து இந்த அலர்ஜிகள்லாம் வந்து கம்மியாக வருது, ஆஸ்துமாலாம் கம்மியாகிறது வந்து ஒரு மிக நல்ல செய்தி அது. ரெண்டாவது வந்துட்டு தாய்ப்பால் வந்து எப்போ கொடுக்க ஆரம்பிக்கலாம், குழந்தை பிறந்து எவ்வளோ நேரத்தில் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு இப்போ நடப்பு காலங்களில் சிசேரியன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அறுவை சிகிச்சையின் மூலம் வந்து குழந்தை பெற்றுக்கிறது வந்து நிறைய ஜாஸ்தியாக இருக்குது. நார்மல் டெலிவரி எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்துட்டு சிசேரியன் டெலிவரியும் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ வந்து நார்மல் டெலிவரி ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து குழந்தைக்கு கொடுக்கலாம், சிசேரியன் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் கழித்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா, எந்த டெலிவரி ஆனாலும் அறுவை சிகிச்சை மூலமாக இருந்தாலும் நார்மல் டெலிவரி ஆனாலும் அரை மணி நேரத்திலே வந்து தாய் வந்து தன்னுடைய தாய்ப்பால் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா இப்போ வந்துட்டு அறுவை சிகிச்சை பண்ணும்போது ஜென்ரல் அனஸ்தீஷியா கொடுக்கறது இல்லை, ஸ்பைனல் கார்டு மூலமாக தான் கொடுக்குறாங்க. அதனால் வந்து தாய் வந்து எல்லா ஞாபக சக்தியோடு தான் இருக்காங்க, நல்லா முழிப்பாகவும் விழிப்பாகவும் தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து தாய்ப்பாலை தள்ளி போகணும் அவசியம் கிடையாது. குழந்தை பிறந்து ரூமுக்கு வந்தால் அடுத்த நிமிஷத்துலேயே வந்து தாய்ப்பாலை வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் இம்மிடியேட்டாக வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு அந்த பிரஸ்ட்டை வந்து அந்த மார்பகத்தை வந்து குழந்தை வந்து உறிஞ்ச உறிஞ்ச அந்த புரோலாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன்லேருந்து சில வேறு சில ஹார்மோனும் வருது, கர்ப்பப்பையை வந்து நல்லா சுருங்க வைக்குது. அதனால வந்து இது வந்து ஒரு வகையில் வந்துட்டு அந்த குழந்தை பிறப்பின் போது ஏற்படக்கூடிய உதிரப்போக்கையும் வந்து அது வந்து தவிர்க்குது. இது வந்து உண்மையான செய்தி. இது வந்து ஒரு தாய்ப்பால் கொடுக்கறத ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கக்கூடியது இல்லை. இது வந்து கடவுளாக வந்துட்டு இயற்கையாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா குழந்தை வந்து பிறந்த உடனே வந்து உதிரப்போக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அந்த காலங்களில் வந்துட்டு இப்போ உதிரப்போக்கு கம்மி பண்ணக்கூடிய மருந்துகள் எல்லாம் கிடையாது. இயற்கையே சில விஷயங்களை வந்து நம்ம மனிதனத்தை தற்காத்து கொள்வதற்காக நம்ம கொடுத்துருக்கு. அப்போ என்னென்னா, ஒரு குழந்தை வந்து டக்குன்னு வந்துட்டு சக் பண்ணும்போது என்னாங்கன்னா, பாலை குடிக்க குடிக்க அந்த ஆக்சிடோசின்கிற ஹார்மோன் வந்து இந்த புரோலாக்டின் கூடவே சேர்ந்து செக்ரீட் ஆகும் அந்த பிட்ரூட்ரியிலேருந்து. அது வந்து கர்ப்பப்பையை வந்து நல்லா சுருங்க வைக்கும், உதிரப்போக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இம்மிடியேட்டாக வந்துட்டு நீங்கள் குழந்தை பிறந்த ரூம்லேருந்து வெளியே வந்து அடுத்த 5 நிமிஷத்துலேருந்தே, அதாவது குறைஞ்சபட்சம் 1/2 hour டெலிவரி முடிஞ்சு அரை மணி நேரத்திலே வந்து தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தாய்ப்பால் குடிக்கும்போது குழந்தை என்னாங்கன்னா கொஞ்சம் காற்றையும் சேர்ந்து சக் பண்ணிக்கும். அப்போ வந்துட்டு அதுக்கு நெஞ்சில் கொஞ்சம் கஷ்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் தாய்ப்பால் கொடுத்தோன்னா குழந்தைய தோளில் போட்டு தட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு ஏப்ப மாதிரி வரும்போது குழந்தைக்கு வந்துட்டு கொஞ்சம் சமன் ஆகிடும். அப்போ அந்த வலிகளெல்லாம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ எப்போ குழந்தைக்கு பால் கொடுத்தாலும் ஒரு அரை மணி நேரமோ இல்லை 20 தோளில் போட்டு அப்படி லேசாக நடந்து தட்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா குழந்தைக்கு வந்துட்டு அந்த ஏப்பம் வந்துடும். ரெண்டாவது வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கும்போது படுத்துட்டே கொடுக்கக்கூடாது. எதனால படுத்துட்டே கொடுக்கக்கூடாதுன்னா, படுத்துட்டே கொடுக்கும்போது குழந்தைக்கு வந்து புரை போகிறக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆஸ்பிரேஷன் அப்படிங்கிற உணவு குழாயிலேருந்து தெரியாமல் எது கழித்து மூச்சு குழாய்க்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து தொண்டைக்கும் வந்து காதுக்கும் வந்துட்டு ஒரு குழாய் வந்துட்டு இணைப்பு குழாய் இருக்குது. ஸோ குழந்தை அப்படி குடிச்சிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் வந்து கிருமி ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த காதில் சீ ஒழுகிறது அதெல்லாம் ரொம்ப காமன். அப்புறம் மூணாவது வந்துட்டு சொத்தப்பல் வர்றது காமன். குழந்தை வாயில் வந்துட்டு இப்போ நிப்பல் வச்சுட்டே படுத்துட்டே இருக்கும்போது வாயில் பால் அப்படியே இருக்காங்காட்டி உங்களுக்கு சொத்தைப்பல் வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது நீங்கள் வந்து அமர்ந்த நிலையில் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அதுவும் செவத்துலேயோ இல்லையோ நல்ல ஒரு சேரில் வந்து சாஞ்சு உட்காந்துட்டு கம்ஃபர்டபுளாக குழந்தைய மடியில் வச்சுட்டு முதுகுவலி, ஏன்னா நிறைய பேர் வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது வருவாங்க எங்ககிட்ட வரும்போது முதுகுவலி இருக்குது டாக்டர்மாங்க, அவங்களுக்கே தெரியாது முதுகுவலி எதுக்குன்னு தெரியாது, எனக்கு வந்து சிசேரியன் பண்ணங்காட்டி முதுகுவலியா அப்படின்னுலாம் கேட்குறாங்க. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. கோணையாக உட்காந்துட்டு, ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் குழந்தை கூட இருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களை அறியாமையே வந்துட்டு நீங்கள் முதுகு தண்டுவடத்தை வளைச்சு கோணையா சாஞ்சு இந்த மாதிரி எல்லாம் உட்காந்துட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகுவலி இடுப்பு வலியெல்லாம் வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு தனியார் ஒரு இடத்த வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெட்டில் வந்து நல்லா சாஞ்சு மடியில் வந்து ஒரு தலகணியை வச்சு குழந்தைய வந்து மார்பின் அருகில் வந்து கரெக்டாக வச்சு இடது கையில் வந்து தலையை குழந்தை தலையை பிடிச்சிட்டு வலது கையில் வந்துட்டு மார்பகத்தை பிடிச்சி குழந்தை வாயில் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முதுகுவலி வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிகவும் கம்மி. அது இப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் இதில் வந்து நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம தெரியாமல் தவறான முறையில் கொடுத்து முதுகுவலி கழுத்து வலி இதெல்லாம் நிறைய பேத்துக்கு வருது. இதெல்லாம் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் தாய்ப்பால் எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிக்கும் போது முதல் 10 வர அந்த பாலில் வந்துட்டு எல்லா நுண்ணுயிர் சத்துக்களும் வந்துடும் அப்படி தான் ஆய்வு சொல்லுது. பின்னாடி வரதுல வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தேவையான அளவு வந்து கார்போஹைட்ரேட் புரதம் அதெல்லாம் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, முதல் 10 வர பால் வந்து எல்லா சத்தும் கிடைக்கிறாங்காட்டி எந்த மார்பில் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதுல வந்து முதல்ல 10 கொடுங்க. மார்பை மாத்தி அதுக்கடுத்த 10 வந்து அடுத்த மார்பில் கொடுங்க. அதுக்கப்புறம் குழந்தை வந்துட்டு எந்த பக்கம் குடிக்க விரும்புதோ அது மாதிரி வந்து ஒரு 20 ஹாஃப் அன் ஹவர் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் முதல் 10 ஒரு மார்பிலையும் அடுத்த 10 அடுத்த மார்பிலையும் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர பாலில் வந்து செக்ரீட் ஆகிறதுல எல்லா சத்துக்களும் வந்து குழந்தைக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் தான். ஆனால் இப்படி தான் கொடுக்கணும் அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது. குறைஞ்சது வந்து 20 நீங்கள் வந்துட்டு அரை மணி நேரம் 40 வரைக்கும் கொடுக்கலாம். எப்படி குழந்தை பட் தூங்குச்சுன்னா குழந்தைய மெதுவாக இது பண்ணிவிட்டு தோளில் போட்டு தட்டி கொடுத்து எடுத்து போட்டுடலாம். நீங்களும் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் நீங்கள் வந்து கொடுக்கறது வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கணும். குழந்தை பிறக்கும்போது ஐடியலாக எல்லா குழந்தையும் 2.5-3 கிலோலே பிறகு தான் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ குழந்தைங்கள் வந்துட்டு என்ன மாதிரி இருந்தாலும், நோஞ்சான் குழந்தையாலும் தான் சரி, உடல் பருமன் அதிகமாக இருக்கிற குழந்தையாலும் சரி, ரெட்டை குழந்தைங்களாம் பிறந்தாலும் சரி, ரெண்டு மார்பிளை கூட நீங்கள் ரெண்டு குழந்தையும் ஒவ்வொரு மார்பிளை வச்சு ஒரே சமயத்தில் வந்து ரெண்டு மார்பிளையும் ரெட்டை குழந்தைங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம். மருத்துவர்கள் வந்து சொல்லி கொடுப்பாங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இத்தனை வந்து குழந்தைக்காக வந்து ஒரு தாய் வந்து தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தாயோட உடல்நிலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு தாய்மார் வந்துட்டு கருத்தரிக்கும் அந்த 10 மாதமும் சரி, அதுக்கப்புறம் தாய்ப்பால் உணவு கொடுக்கக்கூடிய அந்த சமயத்திலும் சரி, பெண்களுடைய தேவைகள் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அவங்களுடைய தேவைகள் வந்து மிகவும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்னென்னா அவங்க தேவையான அளவு வந்துட்டு உணவுப் பொருட்கள் வந்துட்டு எடுத்துக்கணும். அப்போ வந்து எவ்வளோ சத்துக்கள், இப்போ நான் வந்து உங்களுக்கு மொத்தமாக சொல்கிறதுன்னா, மாசமாக இருக்கும்போது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 300 கலரி எடுத்துக்கணும், குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு 600 கலரி எடுத்துக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஒரு சாதாரண மக்களுக்கு வந்து அதை வந்துட்டு 300 கலரினா எவ்வளவு 600 கலரினா எவ்வளவுன்னு தெரியாது. ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் காலையில் சாப்பிடும் போதுட்டு தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து ஒரு இட்லி நீங்கள் வந்து ஜாஸ்தியாக சாப்பிடுங்க. மத்தியானம் சாப்பிடும்போது ஒரு 2 கவளம் சாப்பாடு வந்துட்டு ஜாஸ்தியாக சாப்பிடுங்க. ஒரு கப்புன்னு வச்சுக்கோங்களேன், அது ஜாஸ்தியாக சாப்பிடுங்க. நைட்டு அதே மாதிரி ஒரு பங்கு வந்து நீங்கள் ஜாஸ்தியாக சாப்பிடுங்க. இது வந்து சாதாரண உணவை பொறுத்த வரைக்கும். ஆனால் கூட நீங்கள் சாப்பிடக்கூடிய சுண்டல், கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு அப்படின்னு அந்த புரத சத்துக்கள் அதிகக்கூடிய கீரை, காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. முக்கியமாக வந்துட்டு மாசமாக இருக்கும்போதும் சரி, தாய்ப்பால் கொடுக்கும்போதும் சரி, பால் வந்து நிறைய குடிக்கணும் பெண்கள். ஏன்னா பாலில் வந்து நிறைய கால்சியம் சத்து இருக்குது, அந்த பால் வந்துட்டு எலும்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கொடுக்குறங்காட்டி குறைஞ்சது வந்துட்டு ஒரு காலையில் ஒரு டம்ளர், சாயங்காலம் ஒரு டம்ளர், இரவு வந்து ஒரு டம்ளர் பாலில் வந்துட்டு ஏதாவது சத்து மாவு போட்டு கலந்து குடிக்கலாம், இல்லைன்னா இப்போ விற்கிற ஏதாவது பொருட்கள் போட்டு கலந்து குடிக்கலாம். ஸோ தாய்ப்பால் கொடுக்குற பெண்கள் வந்து நிறைய வந்து பால் அருந்தணும். அதே மாதிரி வந்து சத்தான உணவுப்பொருள்கள், ஊட்டச்சத்து இருக்கிற நிறைய இது வந்து சாப்பிடணும். பருப்பு சத்துக்கள் நிறைய சேர்ந்தது, ஏன்னா பருப்பில் வந்துட்டு எல்லா பயிறு வகையிலுமே உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் இருக்குது. பயிறு, அப்புறம் சத்துமா உருண்டை, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நிறைய நல்ல வேலையும் செய்யணும். ரொம்ப ஐடியலாகவே இருந்துட்டு எனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அதனால் நான் வந்துட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு ரொம்ப ஐடியலாக இருந்தாலும் உடல் பருமன் வந்து தாய்மார்களுக்கு ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நார்மல் டெலிவரினாலும் சரி, அறுவை சிகிச்சையின் மூலம் குழந்தை பெற்றிருந்தாலும் சரி, நீங்கள் நல்ல உணவு எடுத்துக்கணும். அதே மாதிரி சமயத்தில் வந்து உடல் பயிற்சியும் ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வீட்டில் எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பித்தாவே உங்கள் உடம்பையும் வந்து நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து சோர்வு, ரத்த சோகை அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், டயர்டாக இருக்கும். அது மாதிரி வீட்டில் உங்களை சுற்றி இருக்கிற வந்து உங்களுடைய பெற்றோர்களும் சரி, அப்புறம் வந்துட்டு இன்லாஸ் உங்களுடைய மாமியார் மாமனார் அவங்களும் சரி, உங்களுடைய கணவர் அவங்களும் வந்து உங்களை வந்து நம்ம சப்போர்ட்டாக உங்களையும் உங்கள் குழந்தையும் ஆதரிக்கும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மன ரீதியாக வந்து எந்த தொந்தரவும் இருக்காது. நீங்கள் உங்கள் குழந்தை நல்லபடியாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். அடுத்தது வந்துட்டு குழந்தைக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கலாம் கம்பல்சரியா அப்படின்னா, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. 6 மாதத்துக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து தாய்ப்பால் கொடுங்க, அதுக்கப்புறமா இணையணவு கொடுக்க ஆரம்பிங்க. அப்புறம் குழந்தை என்றைக்கு தானாக நிறுத்துதோ, என்றைக்கு நம்ம வேண்டான்னு ஃபீல் பண்ணுதோ அந்த சமயத்தில் வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். அது மினிமம் வந்து 1 இயராக இருந்தாலும் சரி, 1.5 வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்துட்டு வேலைக்கு போகும் பெண்களுக்கு ஒரு குவாரி இருக்கும், நாங்கள் வேலைக்கு போகிறோம் தாய்ப்பால் எப்படி டாக்டர் நாங்கள் கொடுக்குறது அப்படின்னா, தாய்ப்பாலில் வந்து எந்த கிருமியுமே கிடையாது. அதனால் வந்து அது ஈவன் வந்து சாதாரண நீங்கள் ஃப்ரிட்ஜில் அப்படி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. சாதாரண டெம்பரேச்சரில், ரூம் டெம்பரேச்சரில் வந்து 6 ஹவர்ஸ் வரைக்கும் அதில் எந்த விதமான தொத்து கிருமிகளும் வராது. ஸோ நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இதில் வந்துட்டு பாலை வந்துட்டு பீச்சை எடுத்துட்டு ஒரு சுத்தமான வந்துட்டு கப்பில் வச்சுட்டு போனீங்கன்னா குழந்தைக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து அதை எடுத்து ஸ்பூன் மூலமாக வந்து குழந்தைக்கு வந்து அதை கொடுத்துக்கலாம். இது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து குழந்தையுடன் தேவை வந்து நிறைவேற்றும். ஏன்னா கட்டாயம் நீங்கள் பக்கத்துலேருந்து கொடுக்குற மாதிரி இருக்காது. இருப்பினும் வந்து அந்த தாய்ப்பாலுடைய முக்கியத்துவம் வந்து அதிகமாக இருக்கிறங்காட்டி நிறைய பால் எல்லாம் குடிக்கும்போது உங்களுக்கும் பால் நிறைய ஊற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து தாய்ப்பாலை பீச்சை எடுத்துட்டு வச்சுட்டு போகலாம். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து மன நிம்மதி இருக்கும். அப்புறம் சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள். 2வது வந்து என்ன சொல்லணும்னா, நீங்கள் தாய்ப்பால் கொடுக்குற சமயத்தில் வந்து மார்பு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், மார்புடைய எடை வந்து அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப. ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்திருக்கவே இருந்திருக்காது. இப்போ வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் போடக்கூடிய உடை வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களால் உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் உள்ளாடைகள் அது வந்து முடிஞ்ச வரைக்கும் காட்டன், பருத்தியில் நைலான்லலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கசகசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பருத்தியிலான உள்ளாடைகள் நீங்கள் போடுங்க. உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி உள்ளாடைகள் வந்து விற்கிது. ஏன்னா அந்த டைமில் இதெல்லாம் யோசிக்கிறோம், எத்தனையோ நம்ம செலவு பண்ணுறோம். ஸோ உங்களுடைய கம்ஃபர்ட்டுக்காக எல்லாமே. ஸோ அந்த டைமில் வந்துட்டு செலவழிக்க யோசிக்காமல் நல்ல ஃபிட்டிங்கான பால் கொடுக்கும்போதுன்னு தனிப்பட்ட அந்த மார்பு கச்சைகள் எல்லாம் விற்கிது, அதை வாங்கி நீங்கள் கம்ஃபர்டபுளாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ பருத்தியிலான ஆடைகள்லாம் இன்னும் நல்லது. அப்புறம் உங்களுடைய மார்பவங்களையும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு டெட்டால் போட்டு அப்படிலாம் கழுவ வேண்டாம். குளிக்கும் போது சோப்பு கூட தேக்கணும் அவசியம் கிடையாது. சுத்தமான தண்ணீரில் வந்துட்டு மார்பகத்தை கழுவிட்டு நீங்கள் வந்து பால் கொடுத்தாவே போதும். நீங்களும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். உங்கள் மேலேருந்து எந்த விதமான துர்நாற்றம் அப்புறம் வேர்வை நாற்றமெல்லாம் குழந்தைக்கு போகக்கூடாது, அதுவே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ வெயில் காலத்தில் வந்து நீங்கள் இரண்டு நேரம் குளிச்சிக்கலாம். அஃப்கோர்ஸ் இது மாதிரி குளிர்காலத்தில் இந்த மாதிரி டைமில் மழை காலத்தில் வந்து ஒரு நேரம் குளிச்சுக்கோங்க. சுத்தமாக உங்களை வச்சுக்கிட்டு குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு மலம் கழிப்பதற்காக வந்துட்டு நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரும்போதும் சரி, இல்லை வந்து டாய்லெட் போனதுக்கப்புறம் ஒரு சோப் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து குழந்தைய வந்து தூக்குறதோ குழந்தைய வந்து நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் இது பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ பெரியவங்க கூட உங்களுக்கு உதவிக்கு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. டாய்லெட் போயிட்டு வந்தாங்கன்னா மலம் கழிக்கிறதுக்காக போயிட்டு வந்ததுக்கப்புறம் கையை வந்து சோப் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் தேவையில்லாமல் வந்து குழந்தையோட வாய்க்குள்ளே கையை விடுறது, நோண்டி எடுக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு குழந்தை கிருமிகளை தொத்து கிருமிகளை உண்டு பண்ணும், அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய டவுட் என்கிட்ட வரவங்க நிறைய கேட்பாங்க, எப்படின்னா மேடம் எனக்கு சளி பிடிச்சிருக்கு, நான் குழந்தைக்கு வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு சளி பிடிச்சதுனால வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடாதுனால டெஃபினட்டாக கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் என்னென்னா நீங்கள் வந்து கொடுக்கும்போது உங்கள் முகத்தில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாஸ்க்குன்னு சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்குது, இல்லைன்னா நீங்கள் நல்ல கர்ச்சீஃபை கூட வந்துட்டு இங்கே வந்து உங்கள் மூக்கு மேலே கட்டிட்டு குழந்தைய அரவணைச்சு நீங்கள் பால் கொடுக்கலாம். எதனாலனா நீங்கள் சுவாசிக்கிற காற்றுலேருந்து தான் அந்த கிருமி வந்து குழந்தைக்கு போகும். அதிகமாக நீங்கள் வந்து குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணாமல் பால் கொடுக்கும்போது மட்டும் குழந்தைய தூக்கிக்கோங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த மாஸ்க் கடையில் கிடைக்கும், இல்லைன்னா நீங்கள் டாக்டர் உங்கள் ஃபேமிலி டாக்டர் கேட்டாவே அவங்க அவங்க ஃபார்மஸிலேருந்தே கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு கர்ச்சீஃப் மாதிரி நீங்கள் வந்து கட்டிட்டு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு சரியானதுக்கப்புறம் அது தேவை கிடையாது. ஸோ இதன் மூலம் என்னென்னா உங்களுக்கு குழந்தைக்கு வந்து கட்டாயமாக வந்து நோய் பரவாது. உங்களை சுற்றி இருக்கவங்க கூட சளி பிடிச்சதுன்னா குழந்தை வந்து தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுங்க. இது முக்கியமான குவாரி. ரெண்டாவது காய்ச்சல் இருக்கிற சமயத்தில் வந்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கலாமான்னு கேட்பாங்க. காய்ச்சல் வந்துட்டு ரொம்ப ஹை 101 அந்த மாதிரி ஹை டெம்பரேச்சர் இருக்கிற சமயத்தில் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கல, ஒரு தவறும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி எப்படினாலும் அந்த பால் வழியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்துட்டு மூச்சுக்காற்றின் மூலம் பரவுறதுங்காட்டி நிறைய வியாதிகள் அது மாதிரி தான் பரவும். நீங்கள் அந்த மாஸ்க் மட்டும் கட்டாயம் போட்டுட்டு ஃபீட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்லிங் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் ஃபீட் பண்ண டைமில் குழந்தைகிட்ட வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற வந்து ரொம்ப தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற தாய்மார்கள், ஹெச்ஐவிங்கிற அந்த எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு தான் வந்துட்டு தாய்ப்பால் கொடுக்க வேணான்னு சொல்கிறாங்க. அது கூட வந்து இப்போ ஹெச்ஐவியில் பாதிக்கப்பட்டவங்க வந்து அதுக்குரிய ஆன்டி வைரல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த சமயத்தில் பண்ணிக்கலாம். பட் சாதாரணமாக இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே வந்து எப்போனாலும் குழந்தை பிறந்தோன்னா தாய்ப்பால் வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது. ஒன்லி திங் உங்களுக்கு மனசு இருந்தால் போதும், குழந்தை ஏன் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நினச்சாவே வந்துட்டு ஒரு வளமான வந்து சமுதாயத்தை வந்து உருவாக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பொறுப்பை வந்து குழந்தைங்க மேலே எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து குழந்தைங்க வந்து சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதாபிமானத்தோட அவங்களும் வளருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய அன்பு வந்து குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு 1008 பிரச்சனை இருக்கலாம், ஏன்னா வந்து வேகமாக இந்த உலகம் ஓடிக்கிட்டே இருக்கு. நமக்கு வேலை, வீடு மாற்றணும், வீடு கட்டணும், எத்தனையோ இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே வந்து உங்களோட குழந்தை உங்களை நம்பி தான் இருக்கு. நீ கொடுக்குற தாய்ப்பால் தான் அந்த குழந்தை வளர போதுங்கிற அந்த உணர்வு வந்து மதிப்பு கொடுத்து குழந்தைங்களை நீங்க பார்க்க ஆரம்பிங்க. ரொம்ப நன்றி.
நேயர்களே, இதுவரை உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பாலின் அவசியம் பற்றிய விவரங்களையும் தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு தாய் கவனிக்க வேண்டிய குறிப்புகளையும் வழங்கினார் மகப்பேறு மருத்துவர் ஆர். ரஜினி அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் அல்லது crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில்